இல்லாஹு ரஹ்மான் ரஹீம். நீண்ட நாளைக்கு பின்னால் ஃபிக்ஹுடைய வகுப்பு, முதலே நாம் தொழுகையுடைய நேரங்கள், அதான் இக்காமத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் பார்த்தோம். கடைசியாக தொழுகையுடைய ஷரத்துக்களுடைய பாடத்தின் முதல் பகுதியை நாம் ஓரளவு பார்த்த ஞாபகம் இருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்தே மேலோட்டமாக இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய நிபந்தனைகள், தொழுகையுடைய ஷரத்துக்கள், அதாவது ஒரு தொழுகை சிஹத்தான சரியான தொழுகையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தொழுகைக்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய சில கண்டிஷன், சில நிபந்தனைகள் இருக்கிறது. இதுதான் ஷரத்து என்று அரபுல சொல்றது. சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால்தான் வெளித்தோற்றது, உள்ளங்கம் தொழுக கபூல் ஆகுமா இல்லையா அது அல்லாஹுக்கு தான் வெளிச்சு. அல்ல நம்ம அனைவர்களுடைய எல்லா இபாதத்துகளையும் ஏற்று அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் வெளிப்பார்வையில ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு இவருடைய தொழுகை சரியானதுதான் என்று சொல்லுவதற்கு தகுதி வாய்ந்த தொழுகையாக எங்கள் ஒவ்வொருவருடைய தொழுகை அமைய வேண்டுமாக இருந்தால் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது தொழுகைக்கு வந்து நிற்பதற்கு முன்னால், இதுதான் ஷருத்து என்று. ஃபருது என்று என்னண்டா தொழுகைக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள். ஷருத்துன்றது வந்து அந்த தொழுகைக்குள்ள நிற்க முன்னால கடைபிடிக்க வேண்டிய, சுருக்கமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதுல முதலாவது ஒரு மனிதனுடைய தொழுகை சிஹத்தாக வேண்டுமாக இருந்தால் சுத்தம் பிறதான். எங்களுக்கு தெரியும் சுத்தம் ஈமானில் பாதி என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு இபாதத்து செய்கின்ற பொழுதும் சுத்தம் வந்து இஸ்லாத்துல பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறது. சுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல பல வகையை நாங்கள் இந்த சுத்தம் நஜீசுடைய பாடத்துல நிறைய விடயங்களை நாங்க படிச்சுக்கோம். முதலாவது தொழும் பொழுது ஒரு மனிதனிடத்துல கடைபிடிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஒன்று பஹாரத்துல் ஜிஸ் மினல் ஹதத், தொடக்கு என்று தமிழ்ல நாங்க படிச்சுக்கிறோம். சின்ன காலத்துல குர்ஆன் மதரசால இருந்து எங்களுக்கு போதிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் சிறு தொடக்கு பெருந்தொடக்கு என்று ஒன்று இருக்கிறது. சிறு தொடக்கு என்ற உதாரணமா காற்று போய் அல்லது சிறுநீர் கழித்த காரணத்தினால எங்களுக்கு உது இல்லாத ஒரு நிலையில் நாம் இருப்போம். மற்றது பெருந்தொடக்குன்ற ஜனாபத், பருவான குளிப்பு விதியாக்கப்பட்ட ஒரு அமைப்புல நாங்க இருப்போம். சில நேரம் எங்களோட பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பசுந்தா குளிச்சு சுத்தமா குளிச்சு புத்த புதிய உடுப்பு உடுத்து மேலுக்கெல்லாம் அத்தர் பூசி நல்ல வாசமா துப்புரவாயிருப்போம். வெளிரங்கத்துல எந்த நஜீசும் பட்டில்ல எல்லாம் இருக்குது. ஆனா இவர் ஒதுவில்லாம இருக்கிறார் என்றா இது ஒரு வகையான நஜீஸ், ஒரு அசுத்தத்தோடு இருக்கிறார். இவர் நினைச்சொன்னு இவருக்கு குருவான பிடிக்கலாது, நினைச்சொன்னு இவருக்கு அல்லாஹு அக்பர் என்று ரக்பீர் கட்டேலாது, அல்லாஹுக்கு முன்னால நிக்கலாது. எனவேதான் சுத்தம் என்று வருகின்ற பொழுது தொழுகைக்குள்ள நிபந்தனைகளில் ஒன்றுதான் இந்த தொடக்குகளை விட்டும் இவர் சுத்தமாக இருக்கோம். உது எடுத்திருக்கோனும் பருளான குளிப்புகள் கடமையாக்கப்படாத ஒரு நிலையில இவர் இருக்கிறது. இவருடைய உடம்பை இப்படி சுத்தமாக இவர் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்தம் இல்லாமல் இருந்து எவ்வளவுதான் தொழுதாலும் அவருடைய தொழுகை கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின், சுத்தம் இல்லாத அமைப்பில் தொழுகிற எந்த தொழுகையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே இவர் அந்த விஷயத்துல துப்புரவாக தன்னுடைய உடலை தொடக்குகளை விட்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பஹாரத்துல் பதன் மினன் நஜாஸ், இவருடைய பொடியில இவருடைய அங்க அவயங்கள்ல ஏதாவது ஒரு பகுதியில நஜீஸ் படாமல் இருக்கோம், இது ரெண்டாவது சுத்தம். நஜீஸ்ன்றது நாங்க நிறைய நஜீசுடைய பாடத்துல நாங்க படிச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் சிறுநீர் பட்டா அது நஜீஸ், கழுக வேணும். மலம் படுகுது அது நஜீஸ். ஐதுடைய ரத்தம் இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் அசுத்தமானது. இந்த மாதிரியான இஸ்லாத்துல வெறுக்கப்பட்ட நஜீஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சில விடயங்கள், அசுத்தங்கள் எங்கட உடம்புல படாமல் நாங்கள் உடம்பை தொழுவதற்கு முன்னால் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பஹாரத்துல் பதன் மினன் நஜாஸ், ஏண்டா அசுத்தத்தோடு சில பேர் தொழுதாலும் கூட அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாதது மாத்திரமல்ல, அப்படியான தொழுகைக்கு தண்டனைகளும் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஹதீஸ்ல இரண்டு கபுராளிகள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று இறங்கி ஒரு ஈட்டம்பர மரத்துடைய பச்சை கிளைய உடைச்சி அதை ரெண்டு கபருக்கும் நாட்டிட்டு சொன்னாங்க, இந்த ரெண்டு கபருடைய மனிதர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள், இந்த பச்சை மரத்துடைய இது பச்சையாக இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பது புகாரியுடைய சஹிஹான ரிவாயத்து முஸ்லிமுடைய. அதுல காரணம் சொன்னாங்க சொல்லலாலே, அந்த ரெண்டு பேரும் ஏன் வேதனை செய்யப்படுறான், அம்மா அஹதுகுமா சகான லா யஸ்தபிரு மினல் பௌல், அதுல ஒருத்தர் தான் என்னன்றா ஒன்னும் பெரிசாவது அவர் உங்களோட பார்வையில பெரிசாவர் ஒன்னும் செய்யல, ஆனால் அவர் சாதாரணமா நினைச்சொரு பாவம் சிறுநீரை கழிச்சிட்டு சரியா சுத்தம் செய்ய மாட்டார், சரியான முறையில அந்த சிறுநீர் கழித்தத அந்த சிறுநீர் அந்த டொட் டொட்டா வறுமை அனைத்தையும் கனைத்து அவர் இருமி அந்த இரண்டு விரலால புடிச்சி அதை மூன்று தடவை உருகி இதெல்லாம் செய்யும் செஞ்சு அவர் அதை அங்க சம்பூர்ணமா அதை சுத்தம் செஞ்சுட்டு தான் இவர் தொழுகைக்கு வந்தி. இவர் தொழுகைக்கு அப்படி சுத்தம் செய்யல, இவர் வர்றாரு வர்ற நேரம் இடையில ருக்குவுக்கு அல்லது சுஜூதுக்கு போற நேரம் ஒரு சின்ன டொட்டொன்று வெளியாயும் கலிசன்ல உள்ளாடையில அப்படி வார மாதிரி விளங்குமேகளுக்கு. அப்படியான ஒரு அமைப்புல தொழுத அந்த சிறுநீர் கழிக்காமல் இருந்த காரணத்தினால் சரியாக அதை சுத்தம் செய்யாமல் இருந்த காரணத்தினால் கபருக்குள்ள வேதனை. இது வந்து பெரிய பாவங்கள்ல நாங்க சேர்க்கணும், எங்கட பிள்ளைகளுக்கும் தான். நீங்க சில நேரம் பிள்ளைகளை பாருங்க, ஒரு சின்ன ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வயசு பிள்ளைகளை நாங்க டொய்லெட் உள்ளுக்கு அனுப்பினா நாங்க என்ன செய்யணும்டா, கதவை திறந்து வச்சுட்டு எப்படி கழுவுறேன்னு பாக்கணும்னா, அது பொம்பளை பிள்ளையா இருந்தா உமா அனுப்பணும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தா நாங்க பாக்க ஏண்டா அந்த ஹேண்ட் வாஷ் ஷவரைக்குதானே அதை எடுத்து சும்மா இப்படி பிடிச்சிட்டு வார புள்ளே, அதை சும்மா பிடிச்சிட்டு வார, நீங்க நல்லா நோட் பண்ணணும், இது வெக்கம் எல்லாம் இதுல படப்படாது. எங்கட முதலாவது எங்கட பிள்ளைக்குள்ள ஆசான் வந்து உம்மை வாப்ப பார்த்தா இருக்கும். இந்த சின்ன வயசுல நாங்க இதை ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்து எங்கட புள்ள அதை மவுத்து வரைக்கும் செய்வதாக இருந்தால் அதோட முழு நன்மையும் இந்த உம்மை வாப்பக்கு தான் வரும். எப்படி ஒதுவு எடுக்குது, எப்படி முகத்தை கழுகுது, சில பிள்ளைய கால் இப்படி முன்னது இது மட்டும் பிடிச்சிட்டு வரும், அந்த பின்னே குதிகால் எல்லாம் கழுவணுமென்றே தெரியாது, இதை உம்மை பார்க்கிறேன் இல்லை வாப்பை பார்க்கிறேன் இல்லை. கண்ணியமான சகோதரர்கள், எனவே சிறுநீரை கழிக்கிற நேரம் அதிகமான சின்ன பிள்ளைகள் உடுற தவறு இதுதான். இது சின்னத்துல பழவிச்சா பெரிசாவின பொருளும் வர்றது கஷ்டமா தாயிரி. அதனால சிறுநீர் கழிக்கிறது இஸ்லாத்துல அதை சரியாக சுத்தம் செய்யறது ஆக முக்கியமான ஒரு அமல். அது அதுல குறை செஞ்சிட்டோம்னா என்ன இபாதத்து செய்தாலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். அந்த உடுப்புல உடம்புல நஜீஸ் படாமல் இருக்கும். முதலாவது நாங்கள் ஒது என்ற சுத்தம், ஜனாபத்தை விட்டு நீங்கிய சுத்தம் இருக்கணும். ரெண்டாவது தொழுகிற நேரம் எங்களோட பொடியில வந்து இப்படியான அசுத்தங்கள் நஜீசுகள் படாமல் இருக்கணும். மூணாவது தஹாரத்து ஸியாபி மின் அன்னஜாஸ், இதுவும் சுத்தத்துல வந்து நாங்கள் தொழுகுவதற்காக உடுக்கிற உடுப்பு அந்த உடுப்புலையும் கூட என்ன செஞ்சிடப்பட, பொடியிலையும் படக்கூடாது அசுத்தங்கள், எங்கட உடுப்புலையும் பட்டிருக்க கூடாது. குர்ஆன்லல்லாஹ் அவர்களை பார்த்து சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல சொல்றார், உங்களோட ஆடைகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள், தொழுகிற அல்லாஹுக்கு முன்னால நிக்கிற நேரங்கள்ல நாங்க நஜீஸ் இல்லாமல் அந்த தொழுகைக்கான உடுப்புகளை நாங்க உடுத்து கொள்ளோம். பல யக்ஃபி அன் யகூன ஜிஸ்மு நக்கியன் அனி நஜாஸ பல்ல புத்த அன் தகூன சியாபு அல்லதி யர்ததீஹல் முஸல்லி நக்கியத்தன் ஐதன் அன் ஜமீஇ நஜாஸ் தான் சொல்றான். வெறும் உடுப்பு மட்டும் சுத்தமாக உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்து போதாது, தொழும் பொழுது அவன் பாவிக்கின்ற எந்த ஆடையை அணுகிறாரோ அந்த ஆடையும் அசுத்தங்களை விட்டு நீங்கிய சுத்தமானதாக இருக்க வேண்டும். இது வந்து தொழுகையுடைய ஷருத்துக்கள்ல ஆக பிரதானமான ஒன்று. தொழுகைக்கு ரெடியாகிற நேரம் அவரு ஒதுவெடுத்து சுத்தமாகிக்கிறதோட உடல் உடை மற்றது இடம் தொழக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே இதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த தொழுகையில ஆடையில அசுத்தமாக்கப்படுற சில விஷயங்களை நாங்க நான் நினைக்கிற ஞாபகம் எனக்கு பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி உதாரணத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருந்தா. அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ஹௌலா பின்த் ரஸ் யஸார் அன்ன ஹௌலா பின்த் யஸார் அத்தத் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்னஹு லைஸலி இல்லா ஸௌபுன் வாஹித் வ அன அஹீது ஃபீஹி ஃபகைஃப அஸ்னா. ஹௌலா பின்த் யஸார் ரழியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குற என்னண்டா, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு உடுப்பு தானே, எனக்கு சேஞ்ச் பண்ண மாத்த கழுவி காயும் வரைக்கும் இன்னும் கொண்டு உடுத்து கொள்றதுக்கு கூட எனக்கு வேற ரெண்டு உடுப்பு இல்லை, ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்குது. எனக்கு சிக்கல் என்னண்டா, ஹைதுடைய காலத்திலும் அதைத்தான் உடுத்துட்டு இருக்கு, ஹைதுடைய காலத்திலும் நான் அதைத்தான் உடுத்திட்டு இருப்பேன். இப்ப ஹைது சுத்தமாகியாச்சு, ஹைது வந்து நின்று விட்டது என்று எனக்கு தெரிகிறது. இப்ப உதாரணமாக புஹருடைய நேரத்துக்கு கொஞ்சம் பிறகு ஹைத் நின்றாச்சு, நின்றா அடுத்த கட்டம் என்ன, அசருடைய தொழுகை பருது, அசருடைய தொழுகை பருது, அது தொழு. ஆனா நஜீஸ் பத்திக்கிற உடுப்பு தான், நான் ஹைதோட தான் இந்த காலத்துல பேர் வைக்கிற லேடிஸ் எல்லாம் அந்த காலத்துல அப்படி ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன துணிமணியை மடிச்சு தான் வச்சுக்கிடுவாங்க, அது எப்படியுமே லீக்காவி உடுப்புகள்ல படக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கு. ஜாஹிலியா காலத்துல தாய்மார்கள், உலகத்தில் உள்ள பெண்கள் இதை இன்னும் சரியா விளங்கல், ஹைது வந்துச்சுன்னா நாய்க்கூடு மாதிரி 40 அடி கங்கால ஒரு கூடு அடிச்சு பொம்பளைகள் அதுலதான் போட்டு வைப்பான், கூட்டுலுக்கு எடுக்க மாட்டான், சாப்பாடு எல்லாம் அதுக்குள்ளதான் கொடுப்பான். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ இதை இல்லாமாக்கினான். இது ஆதமுடைய மகளுக்கு அல்லாஹ் உருவாக்கிய இயற்கையான ஒரு அமைப்பு, அதனால அவங்களை வெளியே போடலாம். எந்த அளவுக்கு இதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தினாங்கண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹைலோட இருந்து இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு மடியில இருந்து கொண்டே குர்ஆன் ஆயத்தை எடுப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஹைதாக இருக்கிறேன், அது பிரச்சனை, ஆயிஷா எனக்கு கொஞ்சம் தொழுகிறதுக்கு முசல்லாம தாங்க என்றாங்க. அந்த காலத்துல அவ்வளவு தூரமாக்கம், எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த நிலையை வெறுத்தார்கள் என்றால், அவங்க சொல்றாங்க முசல்லாவ கேட்கிற நேரம் நான் கொடுக்க தயங்கினேன், வேறொன்றும் இல்லை, எனக்கு ஹைது வந்து வேற சப்ஜெக்ட், அதை தொழுகிறதுக்கு முசல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு கூட நான் விரும்பல, அரசுல்ல நான் அசுத்தத்தோடு இருக்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அசுத்தம் வந்து லைஸத் ஃபீ யதிக், உங்களோட கையில் இல்லையே, அசுத்தம் நஜீஸ் உங்களோட கையில் இல்லையே, நீங்க அதை எடுத்து தாங்க வேண்டாம். அப்ப அந்த அளவுக்கு பெண்கள் இழிவாக்கப்பட்ட ஒரு காலத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் அவர்களை துப்புரவுபடுத்தினார்கள். இப்ப இந்த பெண்மணியில் உள்ள பிரச்சனையை பாருங்க, இவர்களுக்கு மாத்திரத்துக்கும் உடுப்பு இல்லை, இப்ப என்ன செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஹூர்தி ஃபஹ்ஸிலீஹி தும்ம ஸல்லி அலைஹி, உடனே நீங்க சுத்தமாகிட்டா ஒரு உடுப்ப டக்குன்னு கழுவி போடும், அங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழுவி போட்டாலும் காஞ்சிடும், 10-15 நிமிஷம் அங்க அடிக்கிற வெயிலுக்கு அந்த மாதிரி சூடு உஷ்ணம், அவசரமாக நீங்க கழுவி சும்ம சொல்லி ஆலை கழுவி நல்லா காய வச்சோ காயல்லையோ அது பிரச்சனை இல்லை, நீங்க அந்த கழுவிட்டு தான் என்ன செய்யணும், அந்த தொழுகையை தொழணும். ஃபகாலத், ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து பாருங்க, யார சூழல்லா அந்த ஹைல் பட்ட உடுப்பனா கழுவுறதான், அது கழுவி நல்லாவே பட்டு ரத்தம் எவ்வளவுதான் தேக்கி கழுவினாலும் அந்த ரத்தம் ஃபுல்லா கிளியர் ஆகுதில்லை, அதில் அசராத் அப்படியே இருக்குது, நல்லா தேய்ச்சி கழுவுறேன், அந்த ரத்தம் வெளியாகாவிட்டால் நான் என்ன செய்யறது, கால எக்ஸ்பிக்கு ரத்லுத்தம் வலா எதுக்கு அசருவோ, மேக்சிமம் நீங்க கழுவுங்க, நல்லா கழுவி புளிஞ்சி போடுற எல்லாம் போட்டு கழுவி போடுங்க, அதை கழுவினா இப்போதும் அதோட அசரிக்கும் அந்த ரத்தத்துடைய அடையாளம் இருந்தா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழுகக்கூடும். இந்த விஷயத்துல எங்களோட தாய்மார்களும் மிச்சம் கவனம் எடுக்க வேண்டும் என்னான்டா, நான் இந்த முந்தின பாடத்திலையும் சொல்லியிருப்பேன், ஒரு உடுப்பை வச்சுட்டு பாருங்க எப்படி பாடுபட்டிருப்பான் சஹாபா பெண்மணிகள். இன்னைக்கு எங்களோட பெண்கள்ட கபட துறந்தா உடுப்பு வைக்கிறது இடமில்லை, அதை இருக்கிற பழைய உடுப்பை ஒதுக்கி யாருக்காலும் கொடுப்போமே என்று முடிவெடுக்க மாட்டேன், இன்னொரு கபட் தான் வாங்க பார்ப்பான், இருக்கிறதெல்லாம் அடுக்கிறது, ஜக்காத்து நிசாப் எடுக்கிற மாதிரி வருஷா வருஷ கடைகள்ல ஸ்டோக் எடுக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளை வைக்க சொல்லுங்க, வைஃபுக்கு மகள்மாருக்கு இருக்கிற உடுப்பெல்லாம் என்ன, எதை உடுக்கிறேன்னு எத்தனை உடுக்காமிக்கிறேன்றே சில பேருக்கு தெரியாது, கபட்டுள்ளுக்கு இருக்கிற எத்தனை உடுப்பனா உடுக்காம எத்தனை வருஷம் வச்சிருக்கிறேன்னு தெரியாது, இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஆகப்பெரிய ஒரு பாடம், ஐதுடைய உடுப்புக்கு உடுத்துட்டு மாத்திரத்துக்கு உடுப்பில்லாத அளவுக்கு சஹாபா பெண்மணிகள் தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களோட வாழ்க்கையில எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாடம், இந்த விஷயத்தை நாங்கள் மனசுல வச்சுக்கிறோம். எனவே உடுப்புல நஜீஸ் பட்டா கண்டிப்பாக தொழுகைக்கு முன்னால் அது கழுவியாக வேண்டும். அடுத்தது தஹாரத்துல் மக்கான் அனிநஜார், தொழுகிற இடம் இதுவே சுத்தமாய், தொழுகிற இடம் இது சுத்தமாக இருக்கும், தொழுகிற இடம் என்றா இப்ப உதாரணமா இப்ப போடப்பட்ட இந்த பாயப்பாரு, நான் நினைக்கிற 10-12 அடி நீட்டம் இருக்கு, நாங்கள் ஒரு பாயில ஒரு சைட்ல தொழுகிறோம், இந்த சைட்ல ஒரு பறவை மலம் கழிச்சு அல்லது ஒரு புள்ள சிறுநீரை கழிச்சிருச்சு, இப்ப என்ன செய்யறது, இந்த பாய் தொங்கல்ல சிறுநீர் இருக்குது, அந்த தொங்கல்ல நாங்கள் தொழுகிறோம், ஆனா ஒரே விரிப்பாக இருக்கிறது, விரிப்புல நஜீஸ் இருக்குது, இப்ப என்ன பண்றது என்று வருகின்ற நேரத்துல பார்த்தா மெயினா வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது, தொழும் பொழுது எங்களோட பொடி நிலத்துல எந்த எந்த இடத்துல படுகுதோ அந்த இடம்தான் சுத்தமாக இருக்கும், தொழும் பொழுது எங்களை நெத்திப்படும், நெத்திக்கிட்ட அசுத்தம் இருந்தா தொழுக கூடாது. ரெண்டு கையை நாங்க சுஜூதுல வைக்க போறோம், வைக்கிற நேரம் அந்த கைப்படுற இடத்துல நஜீஸ் இருக்கப்படாது. நாங்க நிக்கிற நேரம் காலை வைக்கிறோம், காலை வைக்கிற இடத்துல நஜீஸ் இருக்கப்படாது. இப்ப உதாரணமாக நாங்க தொழுது கொண்டிருக்கிறோம், நஜீஸ் வந்து எங்கட நெஞ்சிக்கு நேராக, அதுல வந்து நாங்க கைய வைக்கிறேன் இல்ல, நெஞ்சி படுறதும் இல்ல, ஒரு சின்ன ஒரு நஜீஸ் எங்களுக்கு விளங்குற அமைப்பில் அதுல ஈக்கிறேன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. எங்கட தொழுகையில பொடி வந்து சம்பந்தப்படுற அந்த இடத்துல நஜீஸ் இல்லாமல், அந்த விரிப்புல அந்த சரியாக அந்த ஏழு உறுப்புகளும் சஜதாவுல வைக்கப்படுற அந்த இடத்துல நஜீஸ் இல்லாமல் அந்த இடம் துப்புரவாக இருக்கணும். நபீத காலத்துல ஒரு காட்டரபி வந்தாரு பள்ளிவாசலுக்குள்ள, வந்து ஒரு மூளையை பிடிச்சி, நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்குற ஹதீஸ், அப்படியே உட்கார்ந்து மூத்தரத்தை பேஞ்சிட்டார், திருடி இறக்க வச்சுட்டார். சஹாபாக்கள்ல ஓ பாண்டு சத்தம், நெறிங்கப்பா அவர் அவசரப்படவான், அவர் முடிக்கட்டும், அவரோட வேலையை முடிக்கட்டும், ஒரு விளங்காத மனுஷன். எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்துல ஊத்திருங்க வேண்டாம். அந்த காலத்துக்கு இப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் மண் தான். அப்படியே அந்த ஒரு வாளி தண்ணி அப்படியே ஊற்றி ஒரு காஞ்சத்துக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் அதெல்லாம் முடிஞ்சு. அதாவது தொழுகிற இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அசுத்தம் கழித்த அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணீரை ஊத்த சொன்னார்கள் என்பதை இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு தொழுகிற இடம் சுத்தமாக இருக்கணும் என்று சட்டம் இயற்றி இருக்கிறார். எனவே தொழுகிற இடம், உடுக்கிற உடுப்பு, எங்கட உடம்பு, இது சுத்தமாக இருக்கணும். தொழுவதற்குள்ள நிபந்தனைகளில் முதலாவது ஷருத்து இதுதான். சரி, இப்ப எல்லாம் சுத்தமாக்கியாச்சு, ஒது இல்லை எங்களுக்கு, ஒதுவும் எடுத்தோம், அல்லது குளிப்பு ஃபர்லாக்கப்பட்டிருந்துச்சு, குளிச்சு சுத்தமாகினோம், ஒதுவெடுத்து சுத்தமாகினோம், சுத்தமான உடுப்பை உடுத்துட்டோம், பொடி சுத்தமாயிக்குது, தொழுகிற இடம் சுத்தமாயிக்குது. இப்ப தொழுகிறதுக்கு ரெண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா, அல் இல்மு பிதுஹூலில் வக்த், எந்த தொழுகையை தொழுகிறோமோ அந்த தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது என்பதை உறுதியாக அறிந்தவராக இருக்கும். அந்த தொழுகைக்குரிய நேரம் வந்துருச்சு என்பதை உறுதியாக அறிஞ்சு வச்சிருக்கும். உதாரணமாக ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறோம், ஒரு மகிழ்வுடைய நேரம், இப்ப வந்து அப்படியான சிச்சுவேஷன் குறவு, ஆனாலும் கூட சில சந்தர்ப்பங்கள்ல நடக்க சான்ஸ் இருக்கு. போனீக்கும் கையில, கையில ஒச்சும் இல்லை, போனும் ஃபுல்லா சார்ஜ் இறங்கி பேட்டரி இறங்கி அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஒரு வனாந்தர பகுதியாக அவர்ன காட்டால போறோம்னு வச்சுக்கோங்களே, இப்ப மகரிபுடைய நேரம், மகரிபுடைய நேரம், சில கட்டங்கள்ல நோன்பு துறக்கிற டைமுக்கு தான் இந்த திண்டாட்டம் வாரு. உதாரணத்துக்கு நான் அவங்க சொல்லிக்குமா சொல்லலையா, யார்கிட்ட கேட்டுக்கொள்றது, கேட்டுக்கொள்ளவும் வேலாம், இப்படியான ஒரு டைம் உண்டு நிறைய வாரு. இப்ப வந்திருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இப்படியான ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம், பாங்கு சத்தம் கேட்குதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க நேரத்தை எப்படி அறிஞ்சு கொள்றது, நேரம் வந்திருக்கு என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இது தொழுகையில நிபந்தனைகளில் ஒன்று. இப்ப சம்டைம் எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் சரியா தெரியாம நாங்க அநேகமாக ஒரு கெஸ் பண்ணி ஒரு ஊர்ஜீதம் எடுத்து நேரம் அநேகமா பாங்கு சொல்லிருக்கும் மகரிபுக்கு என்று சொல்லி ஒரு இடத்துல தொழுகிறோம், தொழுதால் ஆனா இவங்களுக்கு உறுதியாக தெரியாது, சும்மா கெஸ் பண்ணினா ஒரு ஊர்ஜீதம், ஒரு ஊகத்தை வச்சு இவங்க தொழுதுன்ன. பின்னாலத்தர் வந்து சொல்றாரு, நீங்க தொழுதுட்டீங்க, இன்னும் பாங்கு செல்லலையே என்றா, அப்ப நாங்க தொழுதது பாத்திலாகி திரும்ப தொழுவோம், இன்னும் ஒன்று இதை விட ஒருபடி மேல போய் உறுதியாக தெரியாம சும்மா ஒரு ஊகத்தை வச்சு, சும்மா சாதாரண தொழு, அநேகமா பாங்கு சொல்லியிருக்கலாம் என்ன நினைச்சு தொழுகிறோம், தொழுது முடிஞ்சு பார்த்தா உண்மையிலே பாங்கு சொல்லித்தான், நாங்க தொழுகிற நேரம் பாங்கு சொல்லி விட்டது என்றாலும் கூட அந்த தொழுகையும் கூடாது. ஏண்டா, உறுதியாக அந்த டைம் வந்துருச்சு என்பதை தெரியாம நாங்க தக்பீர் சந்தேகத்துல கட்டினோம். சொல்றது விளங்குதா, உண்மையிலே நாங்க ஒரு கெஸ்ஸிங்ல தான் கட்டினோம், எங்களுக்கு ஊர்ஜீதம் இல்லை, ரெண்டு சைட் பாங்கு சொல்லி மீக்கலாம் சொல்லாமலும் மீக்கலாம், பெரும்பாலும் சொல்லிக்கும் என்று சும்மா எந்த விதமான முயற்சியோ எந்த விதமான தேடலோ எந்த விதமான ஒரு டாக்கெட் பண்ணி ஒன்றுமே செய்யாம சும்மா தொழுதோம், உண்மையிலே தொழுதது தொழுகிற நேரம் பாங்கு சொல்லித்தான் இருக்கிறது என்றாலும் கூட இப்படியான தொழுக கூடாது என்று அவர் சரியான முறையில நூற்றுக்கு நூறு நேரம் நுழைந்து விட்டது என்பதை அறியாமல் அவர் தக்பீர் கட்டியதுனால். சரி, இந்த இதுவும் வந்து தொழுகையிட ஷரத். சுருக்கமா என்ன, இவ்வளவு நேரம் பேசினத்துல அந்த வக்துக்குள்ள பாங்கு சொல்லப்பட்டிருக்கும், அந்த டைம் வந்திருக்கும். பாங்கு சொல்லப்படுறது அது வேற விஷயம், பாங்கு சொல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை, ஒரு இடத்துல டைம் வந்திருக்கும். இப்ப அந்த டைமை எப்படி இவர் கண்டுகொள்வார், கைஃபியத்து மாரிஃபத்து துஹூலில் வக்த், போடுறான். டைமை எப்படி இவர் அறிஞ்சு கொள்வார்? இப்ப எல்லாம் ப்ரொக்குகள் ஒச்சுகள் டைம் எல்லாம் இப்ப, அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல எப்படின்னா, நிழல் நாட்டி வச்சிருக்கிற கம்புட நிழலை வச்சுதான் அசருடைய நேரம் துகருடைய நேரம் எல்லாம் கணிப்பான். சூரியன் மறைகிறத்தை வச்சு மகரிபுடைய நேரம், இப்படியான சில விஷயங்கள், சூரியன் உதிக்கிறத்தை வச்சு சுபகுடைய நேரம், இப்படி ஒரு நேரங்களை அவங்க வச்சிருப்பான். இப்ப மூன்று விடயங்களில் ஒரு அமைப்பை கொண்டு நேரம் நுழைந்து விட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒன்னாவது, முதலாவது அல் இல்முல் யகீனி, அதாவது சுருக்கம், அது உறுதியாகவே அந்த நேரம் வந்துருச்சு என்பதை தெளிவாக தெரியுது. இப்ப இந்த காலத்துல சொல்ல போனா சரியாக டைமை காட்டுற ஒச்சிகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். இதை நாங்க பார்த்து எங்களுக்கு டைம் வந்துருச்சுன்னு விளங்கிக் கொள்வோம். இது பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. இப்ப சில நேரம் இருக்குது, கடலோர பகுதியில் இருக்கிறோம், அல்லது ஒரு வனாந்த பாலைவன பகுதியில் இருக்கிறோம், சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிருச்சு, இந்த வெளியே விளங்குற அமைப்பு கொண்டும் இல்லை, ஃபுல்லா இருட்டாவிருச்சு. அப்படின்னா அது உறுதியாக எங்களுக்கு அந்த நேரம் வந்துருச்சுன்றது வந்து தெரிய வந்துடும். ரெண்டாவது, சில கட்டங்கள் துஹருடைய நேரம் இது போன்ற டைம்களில் வந்து சூரியன் மறைவதோ உதிப்பதோ ஒன்றுமே இல்லை, ஒரு நடுநிலையான அந்த டைமில் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி சில ஊகங்களை வச்சு, சில ஊகங்களை வச்சு, உதாரணமாக அசரத் தொழுதுட்டு நாங்கள் ஒரு இடத்துலேருந்து போகிறோம், அசரத் தொழுதுட்டு ஒரு இடத்துலேருந்து போகிறோம், அப்போ போகிற நேரம் சில நேரம் இப்போ உதாரணமாக அந்த போகிற தூரம் இருக்குது, அந்த தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணித்தியாலங்கள் எடுக்கும் என்ற ஒரு அமைப்பு உண்டு எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்த நேரம் வெளியாகின நேரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் வெளியாகினோம்ண்டா, அஞ்சு மணிக்கு வெளியாகினவர் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சுமார் ரெண்டு மணித்தியாலம் பிடிக்கும் என்று வைத்துக்கொண்டால், இந்த ரெண்டு மணித்தியாலம் பிடிக்கும் என்று வைத்துக்கொண்டால் இவருக்கு நல்லா தெரியும், நான் வந்த நேரம் ஷுவராக அஞ்சு மணி பாஸ். அப்போ இத்தனை கிலோமீட்டர் வந்தீங்கிறேன், வளமையாகவே இத்தனை கிலோமீட்டர் வந்தால் இவ்வளோ நேரம் போகும். அல்லது வேற ஏதாவது ஒரு வேலையில் இவர் ஈடுபடுறாரு, வேற ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுறாரு, இவர் ஈடுபட்ட அந்த வேலையை முடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் எப்படி மேக்சிமம் போகும், இவர் அனுபவத்திலேயே இவருக்கு தெளிவாக தெரியும். இப்போ மகரிபுக்கு பாங்கு சொல்ற நேரம் எந்த அமைப்பு, அதுலேருந்து எத்தனை மணிக்கு, இப்போ ஆறரைக்கு பாங்குண்டா அஞ்சு மணிக்கு நாங்கள் வெளியாகினோம்ண்டா ஒன்றரை மணித்தியாலம் தான், இவர் ஒரு ரெண்டு மணித்தியாலம் போகக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாருந்தா இவர் அந்த வேலையை கெஸ் பண்ணி இவருக்கு அந்த டைமை என்ன செஞ்சு கொள்ளலாம், ஏதாவது ஒரு ஊகத்தில் இவர் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சொல்றால் இஜ்திஹாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்றை டாக்கட் பண்ணி ரைட் இப்போ நேரம் வந்திருக்கலாம், ஏன்னா இப்படி செஞ்சால் எப்படியும் இவ்வளோ நேரம் போகும் என்ற ஒரு அமைப்பில் இவர் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்றாரு. உதாரணமாக அஞ்சரைக்கு இங்கேருந்து வெளியாகிறாரு, நான் சொல்லப்பட்ட மாதிரி இந்த என்ன மாதிரி ஒரு ஏரியா பக்கம் போகிறோம், ஒரு ஏரியா வரக்காப்போல பக்கம் கொழும்பு ரோட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாத அமைப்பாகிக்குது. அப்போ வந்திருக்கிற நேரம் வந்து எப்படியுமே ஒரு ரெண்டு மணித்தியால பயணமாக இருக்கிறது என்றால் மகரிபுடைய நேரம் வந்துவிட்டு, இப்படி என்னமாக ஒரு ஊகத்தை வச்சு எடுத்து இவர் தொழுதா பிரச்சனை இல்லை, சும்மா கெஸ் பண்ணித்தான் என்ன செய்யலாது, இவருக்கு தொழையலாது. அடுத்தது வந்து யார்கிட்டையாவது நேரத்தை கேட்கிறது, எங்கள்கிட்ட கையில் அமைப்புண்டு இல்லை, இன்னமுத்தர் வந்து அவரை பின்பற்ற, அவர் சொல்றதை நம்பி ஒரு தகுந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், அவரிடத்துல நேரத்தை கேட்டு எப்படியோ அந்த தொழுகைக்குள்ள நேரம் வந்துருச்சு என்பதை தொழுகைக்கு தக்பீர் கட்ட முன்னால உறுதியாகவோ ஊகத்தை வைத்தோ, அதாவது ஏதாவது ஒன்றை நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்கெட் பண்ணியோ அல்லது இன்னமுத்தர் கேட்டோ அந்த நேரத்தை இவர் உறுதியாக தெரிந்ததற்கு பின்னால் தான் இவர் என்ன செய்யணும், அந்த தொழுகைக்கான தக்பீரை கட்டணும். காரணம் என்னண்டா, இன்ன சொலாத்த தொழுகை வந்து மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. நாலு ரக்காத்தான் துஹர், ஆனா அந்த துஹர் பாங்கு செல்றதுக்கு 30 செகண்டுக்கு முன்னால தக்பீர் கட்டினாலும் தொழுக கூடாது, ஒரு சிஸ்டம் உண்டு, எங்களுக்கு நினைச்ச மாதிரி அமல் செய்யல. தொழுக அந்தந்த தொழுகைக்குள்ள நேரத்தை அல்லாஹ் வகுத்து குறித்து வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்துல தான் அந்த தொழுகையை தொழணுமே தவிர எங்களுக்கு நினைச்ச நேரத்துல அந்த தொழுகைகளை தொழ முடியாது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் தொழுகைக்கு முன்னால நிக்கிறதுக்கு முன்னால நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க, தொழுகத்துக்கு பின்னால இவரு எல்லாத்தையும் பார்த்துத்தான் இவர் தக்பீர் கட்டின, பெரிசா எல்லாம் வச்சு டாக்கட் பண்ணித்தான் செஞ்சாரு. தொழுது முடிஞ்சு பார்த்தா இவரு உண்மையிலே நேரம் வர முந்தித்தான் தொழுவிருக்கிறார் என்பது தெளிவாகினால் அந்த தொழுக கூடாது. திரும்பவும் இவர் என்ன செய்யணும், அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும். ஒன்றுமே இல்லாம கெட் பண்ணி தொழுதாரு, உண்மையிலே இவர் தொழுத நேரம் சரி என்றிருந்தாலும் கூட அந்த தொழுகையையும் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏண்டா இவர் அதை சரியாக விளங்காம தக்பீர் கட்டினத்தினால். எனவே இப்படியான விஷயங்கள் தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்று. முதலாவது சுத்தம், இரண்டாவது நேரம் நுழைந்திருப்பதை உறுதியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது தங்கள் இன்னமீக்கு அவுரத்தை மறைக்கிறது. அதெல்லாம் அடுத்தடுத்த பாடங்கள்ல தொடர்ந்து வரும். இந்த தொழுகையுடைய ஷரத்துக்கள் முடிகிறதோடு இன்ஷால்லாம் தொழுகை தக்பீர் கட்டிடத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகையில பேண வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், அதுவும் அப்படி தொடர்ந்து போகும் இன்ஷால்லாம். எனவே தீனை முறையாக விளங்கி அதை முறையாக பின்பற்றக்கூடிய நல்ல கூட்டத்தில் எல்லாம் வல்ல நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.